அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது குடியுரிமை என்ற தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். நமது உலகத்திலே பல நாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக குடியுரிமை வழங்கப்படுகின்றது. அந்த நாட்டின் குடிமகன் என்ற ஸ்தானத்தில் இருப்பதற்கு சில தகுதிகள் இருக்கின்றன. அந்த தகுதியை எல்லாம் நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது நமக்கு அந்த குடியுரிமை வழங்கப்படுகின்றது. அந்த நாட்டிலே வசிப்பதற்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை புசிப்பதற்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை அனுபவிப்பதற்கும் நமக்கு உரிமை வழங்கப்படுகின்றது. உலகத்திலே அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் தான் உயர்ந்த குடியுரிமை என்று சொல்வார்கள். அமெரிக்கா என்பது ஒரு கலவை மிகுந்த நாடு. எல்லா நாட்டு மக்களும் அதிலே இருப்பார்கள். ஒரு நாட்டிலே நிறைய படித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆக வேண்டும், அங்கே கிரீன் கார்டு வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போயிட்டு தங்களுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்வார்கள். அதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும் குடியுரிமை இருக்கின்றது. அந்த குடியுரிமை இருந்தால்தான் அந்த நாட்டிலே நாம் வசிக்க முடியும். அந்த நாட்டிலே ஒரு லீகலான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அந்த நாட்டிலே திருமணம் செய்து கொள்ள முடியும். அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை நாம் வாங்க முடியும். ஒரு வேலைக்கு போக முடியும். அல்லது ஒரு விஷயத்தை நம்மால் சுயமாக செய்ய முடியும். அந்த குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டால் அந்த நாட்டிலே நாம் எதுவுமே செய்ய முடியாது. இப்போது இந்திய குடிமக்கள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு தகுதி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே சொல்வார்கள், தமிழர் என்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்லுவார். அதேபோல் இந்தியர்களுக்கென்று ஒரு குணம் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்தியா வந்து தாய்நாடு. எல்லா நாட்டுக்கும் தாய்நாடு. இந்தியாவிலிருந்து தான் எல்லா மதங்களும் பிரிந்து போயிருக்கின்றது என்பதால் இந்தியா வந்து எல்லா நாடுகளுக்கும் அது தாயாக விளங்குகின்றது. ஆஷிஷமாகே என்று நமது தேசிய கீதத்திலே பாடப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்திய குடிமக்கள் என்றால் அவர்களுக்கென்று சில தகுதிகள், சில குணாதிசயங்கள், சில பண்புகள் எல்லாம் இருக்கின்றது. இந்தியர்கள் என்றால் பண்பும் எளிமையும் சூழும் நாடு என்று சொல்வார்கள். பண்பு இருக்கும், எளிமை இருக்கும், அவர்களுடைய பேச்சிலே யதார்த்தம் இருக்கும், அவர்களுடைய சிந்தனைகள் உயர்ந்த நிலையிலே இருக்கும். இது ஞான பூமி என்று சொல்வதால் இதிலே ஞானம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். பிற நாடுகளில் பிறந்தால் அங்கே ஞானம் வந்து கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் இந்தியாவிலே ஞானத்துக்கு பஞ்சமே இல்லை. எங்கு திரும்பினாலும் ஞானிகளும் தவ முனிவர்களும் சிறந்த மனிதர்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடும் ஒரு கோயில் என்றே நாம் சொல்லலாம். அந்தளவுக்கு இந்தியாவிலே ஞானமும் பக்தியும் நிறைந்திருக்கின்றது. இந்தியா வந்து பக்தர்களுடைய நாடு என்று சொல்வார்கள். எல்லாம் தேவதாக்களுக்கு பக்தி செய்து வாழக்கூடிய நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாரத நாடு என்றும் கூட சொல்லுவார்கள். அப்படி இந்திய மக்களுக்குரிய அந்த குடியுரிமை அவர்களுக்கு அவ்வாறு வழங்கப்படுகின்றது. இவர் இந்தியர் என்று அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு அந்த குடியுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இவையெல்லாம் விலாவரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்கு என்ன உரிமை இருக்கின்றது, எந்த குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது, நீங்கள் எந்த தர்மத்தை வேண்டுமானாலும் பிடிக்கலாம், உங்களுக்கு எந்த மதம் பிடித்திருக்கின்றதோ அதை கடைபிடிக்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் இந்தியாவிலே இல்லை. ஏனென்றால் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று தான் சொல்லியிருக்கிறார். மதசார்பற்ற நாடு என்றால் கடவுள் வாழ்க்கைக்கு தேவை. அதற்காக கடவுளை வைத்து பிரித்தாழ்தல் என்பது கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கின்றது. உங்களுக்கு எந்த கடவுள் பிடித்திருக்கிறாரோ அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது தான். அதில் எந்த ஒரு தடையும் யாருக்கும் இல்லை. அதேபோல் அடுத்தவருடைய தர்மத்தில் அந்த மத உணர்வுகளை புண்படுத்தும் அளவிற்கோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கோ யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்தவருடைய மத வாழ்க்கையை நாம் டச் பண்ணக்கூடாது. அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. சும்மா இந்தியர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்திய மண்ணுக்கு எதிராக சதி செய்வது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை திருடி வெளிநாட்டுக்கு விற்று அதிலே பணம் சம்பாதிப்பது, இந்தியாவிலே அந்நிய செலாவணியை மோசடி செய்து வாழ்வது, குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுடைய சொத்துக்களை பறித்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து வாழ்வது, நிலம் பறித்து உண்ணேல் என்று ஔவையார் சொல்லியிருக்கின்றார், அடுத்தவருடைய நிலத்தை சூறையாடி வாழ்வது, இதை போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை பறிக்கப்படும். இந்தியர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு குணம் இருக்கின்றது, அந்த குணத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாட்டிலே அவர்களுக்கு குடியுரிமை தரப்படுகின்றது. அப்படி அந்த குணங்கள் எல்லாம் இல்லாத பட்சத்திலே, அந்த குணங்கள் மாறும் பொழுது, நன்மக்கட்குரிய பண்பு இல்லாமல் போகும் பொழுது அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் குடியுரிமையிலே வரும், அந்த சட்டத்தின் கீழே வரும். இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு புறம்பாக நம்மால் வாழ்ந்து விடவே முடியாது. ஏனென்றால் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க, சட்டத்திலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்திலே, குடியுரிமை சட்டத்திலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. யார் எப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் இந்திய குடிமக்கள், அதை மீறி வாழ்ந்தால் அவர்கள் எல்லாம் குடிமக்கள் அல்ல, அவருடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி வாழ்ந்து கொண்டால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நமது குடியுரிமையை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்திய மக்கள் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்கள், பண்புகள், அவருடைய தகுதி எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டால்தான் இந்திய குடிமக்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அடையாளத்தை நாம் இழந்து வாழும் பொழுது அந்த குடியுரிமை என்பது தானாகவே ரத்தாகிவிடும், அல்லது யாராவது உயரதிகாரி பார்த்து அதை பறித்து விடுவார். அப்படி பல கம்பெனிகள் எல்லாம் அப்படி நான் சொன்ன தீய விஷயங்களை செய்து இன்னும் இந்திய குடிமக்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை வேறு அவர்களுக்கு இருக்கின்றது. இந்திய நாட்டு மக்களை அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்திய சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆசை இன்னும் இருக்கின்றது. முதலில் குடிமக்களாக நடந்து கொள்ள வேண்டும். குடிமக்களுக்குத்தான் நாம் எல்லா உரிமைகளையும் தர முடியுமே தவிர, குடிமக்களுக்கு எதிராக வாழக்கூடியவர்களுக்கு நாம் ஒருபோதும் எந்த சலுகையும் தந்துவிட முடியாது. அதையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் அப்படி இந்த நாட்டிலே ஏதாவது சொத்துக்களை அனுபவித்தாலோ, அவர்கள் ஏதாவது தவறான வழியில் வாழ்ந்து கொண்டு இந்திய நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டிருந்தாலோ, அதையெல்லாம் தடை செய்து ரத்து செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நான் எல்லா மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். குடியுரிமை என்பது எல்லா நாட்டுக்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக குடியுரிமை வழங்கப்படுகின்றது. அந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்றால் அந்த தகுதி இருந்தால்தான் அந்த நாட்டிலே வாழ முடியும். இல்லை என்றால் அந்த நாட்டிலே வாழ முடியாது. அப்போது சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு போகிறோம், இங்கேருந்து வேலை செய்ய போகிறோம் சிங்கப்பூரில், அங்கே போய்ட்டு ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க, ஒரு கூலி வேலை செய்வாங்க, கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அந்த குடியுரிமை வாங்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் உயர்ந்து இருப்பதால் சிங்கப்பூர் மக்கள் எல்லாம் நல்ல குடியுரிமை பெற்றிருப்பார்கள். அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் அந்த சிட்டிசன்ஷிப் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். அப்படி எல்லா நாட்டுக்கும் வேறுபடும் பொழுது அந்த நாட்டுக்குரிய தகுதியை வளர்த்து கொண்டால் மட்டுமே அந்த நாட்டிலே நம்மால் வாழ முடியும். இல்லை என்றால் அது வாழ முடியாது. நாங்கள் இந்திய நாட்டுக்குள்ளேயே சிங்கப்பூரை கொண்டு வருவோம் என்றால் அந்த நாட்டுக்கு தெரிந்தால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள். சிங்கப்பூரிலே வாழ வேண்டும் என்றால் அந்த மக்கள் தங்களுடைய உழைப்பிலே வாழ்வார்கள். தாங்கள் சம்பாதித்ததை தாங்கள் உண்ணுவார்கள். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் சம்பாதித்த காசை வைத்து நன்றாக சந்தோஷமாக வாழ்வார்கள். நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். ஹை கிளாஸ் லைஃபை வாழ்வார். அதுதான் சிங்கப்பூர் என்று சொல்வார்கள். அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் வந்து மிகவும் உயர்ந்த சிட்டிசன்ஷிப் என்று சொல்வார். சிங்கப்பூரம் என்பது தமிழ் வார்த்தை, அது சிங்கப்பூர் என்று சொல்கிறார். அதேபோல் ஒவ்வொரு நாட்டுக்கும் மலேசியா, அங்கே சினிமா துறையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பாடல்கள் எழுதுவார்கள், கவிதைகள் எழுதுவார்கள் மலேசியா. தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது, தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆனால் அந்த தகுதி வேண்டும். அந்த நாட்டிலே வாழ்ந்தால் அந்த தகுதி எல்லாம் இருந்தால்தான் அந்த நாட்டிலே நாம் வாழ முடியும். ஒரு தகுதியும் இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே அந்த நாட்டை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாக்கா அது முட்டாள்தனம் என்று தான் நான் சொல்லுவேன். இந்திய நாட்டுக்கள் எல்லா விதமான ரிசோர்ஸஸும் இருந்தாலும் அவையெல்லாம் பிரிந்து போயிருக்கிறது, நம்ம நாட்டிலிருந்து வெளியே போயிருக்கிறது. அவங்கெல்லாம் அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய நாட்டை வந்து நல்லா பில்டு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எக்கனாமியை பில்டு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சொசைட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்திய நாட்டிலே நாம் இன்னும் அந்த பழமை மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம், வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் பழமை மாறாமல் இருப்பது தான் இந்த நாட்டினுடைய பெருமையாகவும் இருக்கின்றது, அந்த சனாதன தர்மத்தினுடைய பெருமையாகவும் இருக்கின்றது. இது ஹிந்துஸ்தானம், ஹிந்துக்கள் வாழக்கூடிய இடம் என்றும் நாம் சொல்லலாம். நிறைய ஹிந்துக்கள் வாழ்கிறார்கள். அதற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள், நடைமுறைகள் எல்லாம் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளார போயிட்டு நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய வீடு, அவங்களுடைய தர்மம், அது அவங்க வந்து அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை. அவங்க அடுத்தவங்க வீட்டுக்குள்ளார போயிட்டு நாம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நமக்கு அந்த உரிமையும் கிடையாது. அப்படி செய்தால் நம்மை அடித்து தான் விரட்டுவார்களே தவிர நம்மை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். எங்கள் குடும்பம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் இந்திய குடிமக்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். இந்தியாவுக்குரிய பண்பு நலன்கள், குணநலன்கள், இந்திய நாட்டினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இவற்றையெல்லாம் பின்பற்றி நாம் நன்றாக வாழ்வோம். இந்திய நாட்டிலே நூறாண்டு காலம் வாழ்வோம் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.